Welcome once again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம்.
We continue our study in the books of the Bible.
வேத புத்தகங்களிலே வேத புத்தகத்தில் உள்ள பல புத்தகங்களை குறித்ததான நாம் வேத பாடத்தை தொடர்ந்து படிக்கிறோம்.
And today we're going to study the book of Leviticus.
இன்றைக்கு நாம் லேவியராகமத்தை குறித்து படிக்க போகிறோம்.
I think it would be right to say that this is one of the books which very few Christians read.
வெகு சில கிறிஸ்தவர்கள் வாசிக்கக்கூடிய புத்தகம் லேவியராகமம் என்று நான் சொல்லுவேன்.
They find it very heavy or difficult.
இது வாசிப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறார்கள்.
But there are some very precious lessons here.
ஆனால் இந்த புத்தகத்திலே சில விலையேறப்பெற்ற பாடங்கள் காணப்படுகிறது.
The subject of this book is the holiness of God.
இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்னவென்றால் தேவனுடைய பரிசுத்தம்.
The word holiness occurs 159 times in this book.
இந்த புத்தகத்திலே பரிசுத்தம் என்கிற அந்த பதமானது 159 முறைகள் வருகிறது.
More than any other book of the Bible.
வேதத்திலே காணப்படுகிற மற்ற எந்த புத்தகங்களை காட்டிலும் அதிகமாக இந்த புத்தகத்தில் தான் பரிசுத்தம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
Some pains to understand not all the details but generally what this book speaks about.
பொதுவாக இந்த புத்தகம் எதை குறித்து பேசுகிறது என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களானால்
it can really help us.
உண்மையாலுமே அது நமக்கு உதவி செய்யும்.
Towards a holy life.
ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு.
First of all the Lord teaches us here about 5 offerings.
முதலாவதாக 5 விதமான பலிகளை குறித்து ஆண்டவர் இங்கே போதிக்கிறார்.
And I want to explain them briefly to you.
அவைகளை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளக்க சொல்ல விரும்புகிறேன்.
These 5 offerings are described in the first 5 chapters of Leviticus.
ஐந்து விதமான பலிகள் முதல் 5 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது.
In the first chapter,
முதல் அதிகாரத்திலே
you read about the burnt offering.
தகன பலியை குறித்து வாசிக்கிறோம்.
Now this was different from other offerings in many ways.
பல விதங்களிலே இந்த பலியானது மற்ற பலிகளை காட்டிலும் வித்தியாசமானதாக இருக்கிறது.
And it was primarily to describe a man's total surrender to God.
இது பிரதானமாக ஒரு மனிதன் தேவனுக்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பை குறித்து சொல்கிறது.
First of all Jesus himself as his total surrender to the Father as a burnt offering on the cross.
முதலாவதாக கல்வாரி சிலுவையிலே இயேசுவே தம்மை முழுமையாக தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார்.
And we also have to follow Jesus not as an offering for sin but offering ourselves like it says in Romans 12:1 as a spiritual service of worship.
பாவத்துக்காக நாமே இயேசுவை போல பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அல்ல ஆனால் ரோமர் 12:1 சொல்லப்பட்டது போல நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டியிருக்கிறது.
In a sense all the offerings had to deal with sin.
எல்லா பலிகளுமே ஒரு விதத்தில் சொல்லப்போனால் பாவத்தோடு கூட இடைபடுகிற காரியமாக இருக்கிறது.
But two of the offerings were specifically mentioned as sin offerings and guilt offerings.
ஆனால் அந்த பலிகளிலே இரண்டு பலிகள் பாவ செய்யப்படுகிற பலி குற்ற நிவாரண பலி என்று பார்க்கிறோம்.
So each of them had a different aspect which they emphasized.
ஒவ்வொரு பலியும் ஒவ்வொரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறதா இருக்கிறது.
For example this burnt offering was to be completely burnt.
முதலாவது தகன பலி என்று சொன்னால் அது முழுமையாக தகனிக்கப்பட வேண்டியிருக்கிறது.
Chapter 1 verse 17 it says how the priest is offered up as a smoke on the altar which is on the fire. It is a burnt offering an offering by fire of a soothing aroma to the Lord.
அங்கே 1:17 அதன் சட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் ஆசாரின் அதை பலிபீடத்தில் உள்ள அக்னினாலே இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகன பலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி.
And it could be bullock or sheep
ஆடா இருக்கலாம்.
It could be a dove
அது புறாவா இருக்கலாம்.
It according to each person's ability
ஒவ்வொரு மனிதனுடைய திறமைக்கு தக்கதாக செலுத்தலாம்.
And notice you couldn't place the whole bullock on the altar.
அந்த முழு காளையையும் அந்த பீடத்தின் மேல் வைக்க
முடியாமல்
அதை துண்டு துண்டாக்க வேண்டியிருக்கிறது.
It says in verse 8 that Aaron's sons had to arrange the pieces of the head etc the entrails and legs washed with water etc in verse 9.
8 வசனத்திலே ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களை தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் அக்னியிலே இருக்கிற கட்டையின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் குடல்கள் தொடைகள் எல்லாம் தண்ணீரால் கழுவ வேண்டும் என்று பார்க்கிறோம்.
Jesus offered himself up completely to the Father.
இயேசு தம்மை முழுமையாக பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்தார்.
This is a picture of worship.
இது ஆராதனை சித்தரிக்கிற காரியம்.
Romans 12:1 it says how we offer ourselves as a living sacrifice to God.
தேவனுக்கென்று நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ரோமர் 12:1 வாசிக்கிறோம்.
Where that is our worship it says.
இதுதான் புத்தியுள்ள ஆராதனை
என்று சொல்லப்படுகிறது. Worship is not in words.
ஆராதனை என்பது வார்த்தைகளினாலே.
Worship is to give everything we have as a burnt offering on the altar.
நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொன்றையும் தகன பலியாக பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்பதுதான்.
பாடி டைம்
நம்முடைய நேரம் நம்முடைய சரீரம்
அவர் ஜாப்
நம்முடைய வேலை
மணி
நம்முடைய பணம்
everything,
ellavatri,
all our ambitions, plans,
nammude ella abilashigal, nammude thittangal,
all on the altar,
ellavatri balibidathile kodupadu, avellam
Lord
thaganikkapada
vendum. I don't want anything of mine,
andavare enudiyad ennum vendam.
I rise from the ashes as a new person in Christ,
ipo thanda erinda saambalilirundu kristuvukkulaga pudhu manushanaga elundirukiren.
And in that resurrection, only to do the will of God like Jesus lived on earth.
Yes, eppadi deva sathathai seiyumbadiyaga mattume indha bhoomiyile vaandaro adhu pola naan vaala vendum
endru virumbugiren. So one part of me is not burnt on that altar.
Enudaiya pagudiyile ondru andha balipidathil eriya vittal,
I can still praise the Lord with my lips, but I can't worship him.
Naan en udharugalile devanai thudikkalam, aanal naan avarai aaradhanai seiya
mudiyadhu. Worship is total burning of everything.
ஆராதனை என்பது முழுமையாய் தகனிக்கப்பட வேண்டும்.
It's a complete giving of ourselves to God.
தேவனுக்கென்று நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுத்தல்.
That is the first offering.
இதுதான் முதலாவது பலி.
The second offering in chapter 2 is described as a grain offering.
இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது போஜன பலி.
And that there is no blood in it.
அதிலே இரத்தம் இல்லை.
It is an offering to show our respect for God.
தேவனுக்கென்று நாம் வைத்திருக்கிற மரியாதையை காண்பிக்கும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒரு பலி.
They offered flour or grain, salt, oil, frankincense.
Ange avargal maavai kudukkrargal, dhoopathai kudukkrargal, ennaiyai kudukkrargal, uppai kudukkrargal,
and salt,
uppai kudukkrargal.
And that salt symbolized the fact that this was an eternal covenant. Salt always symbolizes eternal.
Indha uppu eppozhudhume nithiyathai kaanvikkiradha irukkirathu, adhu devanodu kooda ulla nithiya udanpadikkaiyai kurikkirathu.
It says here that in verse 11 of chapter 2, no grain offering shall be made with leaven.
புளித்த மாவினாலே எந்த போஜன வழியும் செய்யப்படாதிருக்க வேண்டும் என்று 11
வசனத்தில் வாசிக்கிறோம். That speaks of freedom from sin.
அது பாவத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய விடுதலை காண்பிக்கிறது.
So if the first one shows a total devotion to God, the burnt offering.
ஆகவே தகன பலி என்கிற முதல் பலி தேவனுக்கென்று நாம் கொடுக்கக்கூடிய முழு அர்ப்பணிப்பை காண்பிக்கிறது.
Here is we are showing our respect for him.
இரண்டாம் பலியிலே தேவனுக்கென்று நாம் காண்பிக்கிற கணம் மரியாதை.
And then in the third offering we come to express our gratitude.
மூன்றாவது பலியிலே நாம் தேவனுக்கு நம்முடைய
நன்றி தெரிவிக்கிறோம். And also to show that we have come to peace with God. It's called a peace offering.
அது சமாதான பலி என்று அழைக்கப்படுகிறது. தேவனோடு கூட சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
And there we are expressing our thanksgiving.
இங்கே நாம் நம்முடைய நன்றியை தேவனுக்கு தெரிவிக்கிறோம்.
And we are testifying that we have relationship with God has come to peace.
எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவிலே சமாதானம் வந்துவிட்டது என்பதை காண்பிக்கிறோம்.
That's something which also we have through the cross of Jesus Christ.
இதுவும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைத்த ஒரு
காரியம். There were different aspects of the death of Christ pictured in these five different offerings.
இந்த ஐந்து வித்தியாசமான பலிகளிலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பலியின் பல்வேறு காரியங்களை இந்த பலிகள் மூலமாக நாம் வாசிக்கலாம்.
And then we come to the fourth, which is sin offering.
பிறகு பாவ பலி, பாவ நிவாரண பலி என்று ஒன்றை பார்க்கிறோம்.
Where there are different types of offerings for the sins of the priest or the whole congregation or ruler.
ஆசாரனுடைய பாவத்திற்காக
ஒரு common person,
சாதாரண மனிதருக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக என்று சொல்லி பலவிதமான சர்வ பாவனமான பலியை பார்க்கிறோம்.
For example,
உதாரணமாக
if it's the anointed priest who sins,
அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஆசாரியன் பாவம் செய்வானேயானால்,
or the whole congregation sins,
அல்லது முழு சபையாரும் பாவம் செய்வார்களா,
there are different offerings,
வெவ்வேறு விதமான பலிகள் இருக்கிறது.
An ordinary person sinning is not as serious as a priest sinning.
சாதாரண மனிதன் செய்கிற பாவத்திற்கும் ஆசாரியன் செய்கிற பாவத்திற்கும் வித்தியாசம் உண்டு.
And notice another thing.
இன்னொரு காரியத்தை
பாருங்க. The emphasis here in chapter 4 verse 2 is on sinning without knowing it.
தெரியாமல் செய்யக்கூடிய பாவம் என்று இரண்டாம் வசனத்தில், நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில்
பார்க்கிறோம். Unintentionally.
அதாவது அவன் செய்ய வேண்டும் என்று எண்ணாமல் செய்வது.
And then we get light on it.
பிறகு வெளிச்சம் கிடைக்கிறது.
There is really no provision for sinning intentionally.
தெரிந்து செய்யக்கூடிய பாவத்திற்கு எந்த பரிகாரமும் இல்லை.
It's a very serious thing.
அது சீரியஸான ஒரு காரியம்.
That you read there, if a person sins unintentionally, chapter 4 verse 2.
நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் அறியாமையினாலே மீறி செய்த ஒரு பாவம்.
And notice here in chapter 4 verse 3.
நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை பாருங்கள்.
If an anointed priest sins, he has to bring a bull.
அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஒரு பாவம் செய்வானேயானால் அவன் இளங்காளையை கொண்டு வர வேண்டும்.
And if the whole congregation verse 13 sins,
13th vasanathile paarkrom israel sabiyar ella
they also got to bring a bull,
avargalum kaalaiyai kondu varavendum.
But in verse 27,
27th vasanathile,
if an ordinary person sins,
sadharana janangalile oruvan ariyamainal paavam seivanal,
he has to only bring verse 28 a female goat,
avan paludatra oru pennaattu kuttiyai kondu vandal podum.
A bullock was much more expensive than a female goat.
ஒரு பெண் ஆட்டுக்குட்டி பெண் குட்டியை காட்டிலும் ஒரு காளை அதிக விலை உயர்ந்தது.
அண்ட் தேர் த லார்ட் வாஸ் ப்ரூவிங் ஷோயிங் தட் a priest sinning is much more serious than an ordinary person sinning.
சாதாரண ஒரு மனிதன் செய்கிற பாவத்தை காட்டிலும் ஒரு ஆசாரியன் செய்கிற பாவமானது அதிக
சீரியஸானது என்று ஆண்டவர் காண்கிறார். Compare verse 3 with 13, you find that one leader sinning is equal to all the people in the church sinning.
நான்காம் அதிகாரம் அந்த மூன்றாம் வசனத்தோடு கூட நீங்கள் 13ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆசாரியன் செய்கிற பாவம் இஸ்ரவேல் சபையார் முழுவதும் செய்கிற பாவத்திற்கு சமமாகும்.
Many people don't realize that God takes the sin of leaders much more seriously.
தேவன் ஒரு தலைவன் செய்கிற பாவத்தை அதிக சீரியஸா எடுக்கிறார் என்பதை அனைவரும் உணர்வதில்லை.
That his sin is equal to all the 100 people in his church sinning.
அவர் ஒரு பாவம் செய்வாரே ஆனால் அவருடைய சபையில் இருக்கக்கூடிய 100 பேர் செய்கிற பாவத்திற்கு ஒத்ததா இருக்கிறது.
That's the meaning of putting these two people in the same category.
இருவரையும் ஒரே இடத்திலே வைப்பது அதுதான் காண்பிக்கிறது.
Then the fifth offering is a guilt offering.
ஐந்தாவது பலியானது குற்ற நிவாரண பலி.
That's we read in chapter 5.
இதை நாம் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
If a person sins, and here is where he sins not only against God but against man also.
இங்கே ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் மட்டுமல்ல மனிதனுக்கும் விரோதமாய் பாவம் செய்வானானால்,
and here he has to make restitution.
அங்கே அவன் அதை திருப்பி செலுத்த வேண்டும்.
You see for example in verse 15.
15ஆம் வசனத்திலே பாருங்கள்.
What he has to bring before God.
அவன் தேவனுக்கு என்ன
கொண்டு வர வேண்டும்? Verse 16, he has to make restitution for the sin he has committed.
16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் அந்த பாவத்திற்கு அவன் நிவிருத்தி செய்ய வேண்டும்.
That means he has to give back to the person he has wronged what he has taken wrongfully.
அவன் தவறாய் யார் இடத்திலாவது ஒருவனை ஒரு பொருளை எடுத்திருந்தால் அதை திருப்பி செலுத்த வேண்டும்.
Add 20% to it.
அதோடு கூட 20% அதிகமாக சேர்த்து கொடுக்க வேண்டும்.
See, God does not allow us to just come to him and ask forgiveness if we have wronged another person.
இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் தவறு செய்தால் தேவனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது.
We have to get that person's forgiveness also.
அந்த மனிதனுடைய மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
Not only God,
தேவனிடத்தில் மட்டும்
but also that man.
அந்த மனிதனிடத்தில் இருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும்.
So all these things are brought out in these offerings.
ஆகவே இவைகள் எல்லாமே இந்த பலிகளிலே வெளிப்படுத்தப்பட்டது.
Sin is not only in the vertical direction, it's in the horizontal direction.
பாவம் என்பது செங்குத்தான உறவிலே மட்டுமல்ல கிடைமட்டமான உறவிலேயும் இருக்கு.
Paul said, I keep my conscience clear before God and before men.
தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக சுத்த மனசாட்சியுடையவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார்.
Now notice in chapter 6 in verse 13.
ஆறாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள்.
Here we read
that வாசிக்கிறோம்.
This fire which is kept on the altar must burn continually.
பலிபீடத்தின் மேல் அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
It must never go out.
அது ஒருபொழுதும் அவிந்து போகாது.
It must be kept burning all the time.
அது எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்க வேண்டும்.
And that is a law which was there in the Old Testament.
இது பழைய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய ஒரு பிரமாணம்.
And it's something which God wants to teach us that in our life all the time in our heart there must be a burning fire towards God.
நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே எப்பொழுதுமே தேவனுக்கு நேராக எரியக்கூடியதான ஒரு அக்னி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
I want to show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In chapter 7,
7ஆம் அதிகாரம்
and verse 29.
29ஆம் வசனம்.
He says if he who offers a sacrifice of his peace offerings,
கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன்,
verse 30, his own hands are to bring his offerings by fire to the Lord.
அவன் தன் சொந்த கையினாலே தேவனுக்கு அந்த அசைவாட்டம் பலியை
கொண்டு வர வேண்டும். Why is this emphasis on your own hands?
அவன் கைகளே கொண்டு வர வேண்டும் என்று ஏன்
சொல்லப்படுகிறது? See, when a man comes and brings an offering,
ஒரு மனிதன் தன் கையிலே காணிக்கை
கொண்டு வரும் பொழுது, or he puts his hand on a bullock,
அவன் தன்னுடைய கையை ஒரு காளை மீது வைக்கும் பொழுது,
he is identifying himself.
அவன் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறான் என்றால்,
with that animal,
அந்த மிருகத்தோடு கூட அவன் தன்னை இணைத்துக் கொள்கிறான்.
He is taking complete blame for his sin.
தன்னுடைய பாவத்திற்கென்று அந்த முழு குற்றத்தையும் அவன்
எடுத்து, not blaming somebody else.
அவன் வேறு யாரையும் குற்றம் சொல்வதில்லை.
One of the things you see here.
இங்கே ஒரு காரியத்தை
நான் I bring a bullock, I'm saying this is not my wife's fault, this is not anybody else's fault, it's my fault.
நான் ஒரு காளையை கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் இது என்னுடைய மனைவியுடைய தவறல்ல மற்றவருடைய தவறல்ல இது என்னுடைய சொந்த பாவம்.
That's very important when we come to God with an offering.
தேவனிடத்திலே ஒரு பலியோடு கூட வரும்பொழுது இது முக்கியம்.
That I am taking complete responsibility for my sin.
என்னுடைய பாவத்துக்கென்று முழு பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன்.
I am not blaming anybody else for it.
இதற்காக நான் வேறு யாரையும்
These are some important principles that we see here.
இவைகளை நாம் இந்த தத்துவங்களை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And we also see here just as a matter of interest that the priest would get a part of some of the offerings for their food.
இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆசாரியன் தன்னுடைய ஆகாரத்துக்கென்று அந்த பலிகளிலே ஒரு சிலரை இவன் எடுத்துக்கொள்கிறான்.
In chapter 8 verse 8 we read about this Urim and Thummim which I mentioned in our last study.
கடந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தது போல 8ஆம் வசனத்திலேயும் அந்த ஊரீம் தும்மீமை பார்க்கிறோம்.
That it was placed the breast piece was put the Urim and the Thummim.
அந்த மார் பதகத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைக்க வேண்டும்.
That was something which by which a priest could find out whether yes or no, what is God's will.
தேவனுடைய சித்தம் எப்படி, அது ஆமாவா இல்லையா என்பதை அவன் கண்டுகொள்வதற்கு அது உதவியாக இருக்கும்.
They did not have the Holy Spirit in their heart those days.
அந்த நாட்களில் அவருடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர்
கொடுக்கப்படவில்லை. It was by this stone or something, nobody knows exactly what it is.
அது என்ன என்பதை யாருக்குமே தெரியாது.
That people could find out God's will.
இதை வைத்து அவர் தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முடியும்.
And that they had to go to the priest to find out.
அதை கண்டுபிடிக்க பிரதான ஆசாரியனிடம் சொல்ல வேண்டும்.
Because he had this with him.
இந்த ஊரீம் தும்மீமை பிரதான ஆசாரியன் வைத்திருந்தார்.
Some way ஒரு கல்லை find out whether it's yes or no.
ஏதோ ஒரு விதத்திலே அது ஆமாவா இல்லையா என்று கண்டுபிடிக்க முடியும்.
Teaches us the responsibility for us to go to Jesus our high priest to find out God's will.
இது எதை போதிக்கிறது என்று சொன்னால், தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கு நாம் நம்முடைய பிரதான ஆசாரியை இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்ல வேண்டும்.
I want you to see how when this offering was placed upon the altar in chapter 9.
9வது அதிகாரத்திலே இந்த பலியானது பலிபீடத்திலே வைக்கப்படும்
போது verse 24 fire came from the altar from the Lord and burnt up the burnt offering and all the fat on the altar.
கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்திலிருந்து எல்லாவற்றையும் அது எரித்து விட்டது.
All the fat was burnt up.
கொழுப்பெல்லாம் எரித்து எரிக்கப்பட்டது.
See, there is a verse in chapter 3.
3வது அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது.
In the last part of verse 16.
3வது அதிகாரம் 16வது வசனத்தில்
All the fat is the Lord's.
கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது.
And then verse 17 you shall not eat any fat.
கொழுப்பையாவது நீங்கள் இரத்தத்தையாவது புசிக்கலாம்.
Here we see the fat being burnt up in chapter 9 verse 24.
9:24ல இந்த கொழுப்பு எரிகிறதை பார்க்க.
All this had a meaning.
எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் உண்டு.
That when it comes to the fat was a picture of glory.
கொழுப்பு என்பது மகிமையை காண்பிக்கிறது.
All the glory
எல்லா மகிமையும்
belongs to God.
தேவனுக்கே சொந்தம்.
We cannot touch it.
நாம் அதை தொட முடியாது.
There was a law. It says it was a law in chapter 3.
3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அது ஒரு பிரமாணமாக
இருந்தது. This is a perpetual statute chapter 3 verse 17 in all your generations.
உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று 3:17ல
apply it today. This is a perpetual statute. All glory must be given to God.
இன்றைக்கும் அது எப்படி பொருந்துகிறது என்று சொன்னால், எல்லா மகிமையும் தேவனுக்கே கொடுக்கப்பட.
We cannot touch one bit of it.
அதுல ஒரு சிறு துண்டையாயும் தொட முடியாது.
If a priest took a little bit of that fat.
அந்த ஒரு ஆசாரியன் கொழுப்பிலே கொஞ்சம் எடுத்துக்கொண்டால்,
like we read Eli's sons later on did it.
ஏலியினுடைய குமாரர்கள் அதை அப்படி
செய்தார். And God smote them.
தேவன் அவர்களை அடித்தார்.
Think of the number of people today who are taking a little bit of the glory for themselves.
இன்றைக்கு தங்களுக்கென்று சில மகிமை எடுத்துக்கொள்கிற அநேகரை பாருங்கள்.
All the fat is the Lord's. All the glory is the Lord's.
எல்லா கொழுப்பும் கர்த்தருடையது. அதே போல எல்லா மகிமையும் கர்த்தருடையது.
Perpetual statute.
இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்கிறது.
So the fire came and fell and all the people fell on their faces when they saw the glory of God.
அங்கே அக்கினியை பார்க்கும் பொழுது ஜனங்கள் முகங்குப்புற விழுந்தார்கள்.
And then we read.
பிறகு நாம் வாசிக்கிறோம்.
That Nadab and Abihu, the sons of Aaron, did something.
ஆரோனுடைய குமாரர்களாக நாதாபும் அபியும் ஒன்றை செய்தார்கள்.
They saw this fire and they were very impressed.
அவர்கள் அந்த அக்னியை பார்க்கும் பொழுது அதனாலே கவரப்பட்டார்கள்.
That was a real fire that came from the Lord.
அங்கே தேவனிடத்திலிருந்து வந்ததான மெய்யான ஒரு
picture of the anointing and fire of the Holy Spirit.
அது அபிஷேகத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் குறிக்கக்கூடியதான ஒரு
காரியம். Nadab and Abihu, when they saw that,
நாதாபும் அபியும் இதை பார்த்தபோது,
they decided to duplicate it and produce a strange fire before the Lord.
அவர்களும் தேவனுக்கு முன்பாக அதே போல அக்னியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அந்நிய அக்னியை கொண்டு வந்தார்கள்.
God was so angry with them for trying to duplicate the heavenly fire.
பரலோகத்தின் அக்னியை போலவே இவர்கள் செய்வதற்கு முயற்சித்தார்களே, ஆகவே தேவன் கோபம்
கொண்டார். And so once more fire came from the Lord, verse 2, this time to kill both of them.
இப்பொழுது அக்னி கர்த்தருடைய சந்நிதியில் புறப்பட்டு இவர்களை பட்சித்தது என்று வாசிக்கிறோம்.
The first fire was an acceptance of the sacrifice in chapter 9 verse 24, all the glorious gods.
9வது அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கிற அக்னியானது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அக்னி, எல்லா மகிமையும் கர்த்தருடைய.
Second was a fire of judgment.
இரண்டாவது வந்த அக்னி அது நியாய
தீர்ப்பு. What did the judgment come on?
நியாயத்தீர்ப்பு எதற்காக வந்தது?
It came on people trying to duplicate the fire of God.
தேவனுடைய அக்னிக்கு மாற்றாக ஒன்றை கொண்டு வரக்கூடிய மக்கள் மீது வந்தது.
There are a lot of preachers today trying to duplicate the anointing and the power of the Holy Spirit.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் பரிசுத்தான அபிஷேகத்தையும் வல்லமையும் அவர்கள் காப்பிடிக்கிறார்கள்.
Sometimes by repeating hallelujah hallelujah many many times.
சில சமயத்தில் அல்லேலூயா 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 என்று சொல்லி அதை அவர்களாக உண்டாக்க பார்க்கிறார்கள்.
Or telling people come on praise the Lord, come on praise the Lord, come on praise the Lord.
ஆண்டவரே துதியுங்கள் 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 என்று
சொல்கிறார்கள். Working people up emotionally.
மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி.
And that emotional excitement is a false fire.
உணர்ச்சி வசப்படுத்தி அவர்கள் பரவசம் அடைவது என்பது அது பொய்யான அக்கணி.
You should not be deceived by that.
இதனால நீங்கள் வஞ்சிக்கப்பட.
God's angry with all that.
இதன் நிமித்தமாய் தேவன் கோபப்படுகிறார்.
You don't find Jesus or the apostles doing such things.
இயேசு அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததில்லை.
Lord of it people are doing today and many are imitating that.
அநேகர் இப்படி செய்கிறார்கள், அதை அநேகர் காப்பி அடிக்கிறார்கள்.
So we have to be very careful.
ஆகவே நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Let me show you another verse.
இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Chapter 11 verse 44.
11வது அதிகாரம் 44வது வசனம்.
The Lord says, I am holy.
நான் பரிசுத்தர் என்ற
தேவன். So you must never make yourselves unclean with various things.
ஆகவே நீங்கள் பல காரியங்களிலே உங்களை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்கிறார்.
He gave them laws about food to teach them to be clean in their life.
தங்களுடைய வாழ்க்கையில சுத்தமாக இருப்பதற்காக ஆகாரத்தை கொடுத்ததான பிரமாணங்களை சொல்கிறார்.
Certain animals you should not eat.
ஒரு சில மிருகங்களை புசிக்க கூடாது.
It was to teach them to be clean in their life.
தங்களுடைய வாழ்க்கையில சுத்தமாக இருக்க கற்றுக் கொடுக்கிறார்.
In chapter 12 to chapter 15 we read about many health laws.
12வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரை அநேக ஆரோக்கியத்தை குறித்ததான பிரமாணங்களை பார்க்கிறோம்.
We read about laws concerning lepers.
குஷ்டரோகிகளை குறித்ததான பிரமாணத்தை பார்க்கிறோம்.
For example in chapter 13. It's a very interesting chapter about how you should not immediately judge when you see some spot in a person saying he's a leper.
வெள்ளை படுகை பார்க்கும் பொழுது உடனே அவன் குஷ்டரோகி என்று சொல்லி நாம் நியாயத்தை விட கூடாது, தீர்த்தோடு சொல்ல விட கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம்.
It says the priest must look at him, chapter 13 verse 3.
13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆசாரியன்
அவனை look at him again on the 7th day verse 5.
5ஆம் வசனத்திலே மீண்டும் 7ஆம் நாளிலே அவனை பார்க்க வேண்டும்.
And if the infection has faded verse 6.
அந்த ரோகமானது குறைந்து விட்டால்
then he's clean.
அவன் சுத்தமுள்ளவனாக
இருக்கும். So what is the Lord trying to say?
இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல
வருகிறார்? Don't rush into a judgment.
நியாயந்திருப்பதற்கு தீவிரமா இருக்க
வேண்டாம். Don't immediately see something and say, oh, he's a leper.
ஒன்றை பார்த்த உடனே அவன் குஷ்டரோகி என்று உடனடியே திருத்தி விட வேண்டாம்.
Wait for 7 days.
ஏழு நாட்கள் காத்து.
Come back and look again.
வந்து மீண்டும் ஆய் பார்.
How many believers follow these rules?
எத்தனை விசுவாசிகள் இந்த பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள்?
In some brother.
யாரோ ஒரு சகோதரனுக்கு ஒரு குறையை
காண்கிறீர்கள். Without thinking, you go and judge.
நீங்கள் நினைக்காமலேயே நியாயந்திருத்தி விடுவீர்கள்.
You go and tell other people.
மற்றவர்களிடம் போய் சொல்கிறீர்கள்.
Here the priest could not do it.
இங்கே அந்த ஆசாரியன்
அதை செய்யவில்லை. You have to look carefully.
மிகவும் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும்.
Is it only on the skin?
தோலிலே மட்டும் இருக்கிறதா?
Is it deeper than the skin verse 4?
அல்ல, தோலை காட்டிலும் ஆழமாய் போய் விட்டதா?
Wait for 7 days, see if it is.
ஏழாம் நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டும்.
If it is still there, then he has to say it's leprosy verse 8.
அப்பொழுதும் அங்கே இருக்குமானால் எட்டாம் வசனத்திலே அவன் குஷ்டரோகி என்று சொல்ல வேண்டும்.
So this is teaching us how not to judge other people easily.
நாம் எளிமையாய் எளிதாய் மற்றவர்களை நியாயந்தீர்க்க கூடாது என்று போதிக்கிறது.
It says the same thing.
அநேக சமயங்களிலே இதே காரியத்தை தான் பார்க்கிறோம். 26ஆம் வசனம்.
Verse 31.
31ஆம் வசனம்.
He looks at the infection.
அவன் அங்கே உள்ள ரோகத்தை பார்க்கிறான்.
And is it deeper than the skin?
அது தோலை காட்டிலும் ஆழமாய்
இருக்கிறதா? Emphasis is always on examining very carefully.
அங்கே சொல்லப்பட்ட முக்கியத்துவம் என்னவென்றால் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாய் பரிசோதித்து
பார்க்க. Very wonderful to see in chapter 14 how this leper is cleansed.
14ஆம் அதிகாரத்திலே இந்த குஷ்டம் நீங்கி சுத்திகரிக்கப்படுகிறது எப்படி என்று நாம்
பார்க்கிறோம். He brings a guilt offering after he is cleansed of this leprosy. It's a picture of our being cleansed from sin.
நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படக்கூடியதான ஒரு காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம்.
And verse 14 of chapter 14.
14ஆம் அதிகாரம் 14ஆம்
வசனம். Take a little bit of the blood. Of the guilt offering.
அந்த குற்ற நிவாரண பலியின் ரத்தத்திலே கொஞ்சம் எடுக்க கடவுள்.
Put a little bit on the right ear, the right hand, right foot.
வலது காதின் மடலிலும், வலது கையின் பெருவிரலிலும், வலது காலின் பெருவிரலிலும்.
That means from
பூச கடவுள்.
Head to foot being cleansed by the blood of Christ.
தலையிலிருந்து கால் வரை இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும்.
And then,
பிறகு,
on top of the same where the blood has come in the ear and the thumb and the foot, verse 17.
அதே இடங்களிலே 17ஆம் வசனம்.
You put some oil.
அங்கே கொஞ்சம் எண்ணெயை போடக்கூடாது.
It's a picture of the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது.
And then that means when we are born again we are cleansed and the Holy Spirit.
அவருடைய பொருளை உண்டால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
And then verse 18 the rest of the oil
18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் மீதி இருக்கிற எண்ணெய்
God pour upon his head.
அவருடைய தலையிலே வார்க்க வேண்டும்.
That is a picture of the baptism in the Holy Spirit.
இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது.
And that is the same thing that was done for the priest.
ஆசாரியனுக்கும் இதே காரியம் தான் செய்யப்படுகிறது.
The privilege that the priest had, this leper had.
அந்த ஆசாரியனுக்கு என்ன ஒரு சாக்கியம் கிடைத்ததோ அதே சாக்கியத்தை குஷ்டரோகிக்கும் கிடைக்கிறது.
To be cleansed and filled with the Holy Spirit.
சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம்
பெற்றது. When we come to God and say, Lord, we are lepers.
ஆண்டவரே, நான் தீட்டுள்ளவன், குஷ்டரோகி என்று தேவனுக்கு
வரும்போது. We can be cleansed completely.
நான் முழுமையாக சுத்திகரிக்கப்பட
முடியும். And filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால்
நிரப்பப்பட. So there are a number of lessons that we can learn in this passage.
ஆகவே இந்த பகுதியிலே பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
Particularly concerning sin.
குறிப்பாக பாவத்தை குறித்து.
When we see sin in ourselves, we judge ourselves.
நம்மிலே பாவத்தை பார்க்கும்போது நாம் நம்மை நாமே நியாயந்தீர்க்கிறோம்.
And when we see sin in others,
மற்றவர்களிலே பாவத்தை பார்க்கும்போது
not to judge so quickly.
தீவிரமாய் நாம் அவரை நியாயந்தீர்க்க கூடாது. காத்திருக்க வேண்டும்.
And see if it's really true what we heard.
நாம் கேட்ட காரியம் உண்மையாலுமே
நியாயமா? Or is it really true what we see?
அல்லது பார்க்கிற காரியம்
இன்னும்
கூர்ந்து
கவனித்து
எல்லா உண்மைகளும் தெரிவதற்கு முன்பதாகவே அவன் குஷ்டரோகி அல்லது இந்த தவறை செய்தவன் என்று சொல்லி சொல்லிவிட
வேண்டாம். கிறிஸ்தவ
சபையானது இந்த எளிமையான விதியை பின்பற்றுமானால்
the holiness that Leviticus speaks about will be found in all of our
லேவியராமத்திலே சொல்லப்பட்டதான பரிசுத்தம் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படும்.
May God help us.
தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வார்.
ஆமென்.
ஆமென்.
Welcome once again to Words of Life program.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We continue our study in the book of Leviticus.
லேவியராம புத்தகத்திலே உள்ள பாடங்களை நாம் மீண்டும் படிக்க ஆரம்பிக்கிறோம்.
I mentioned when we began the study in our last session.
கடந்த நிகழ்ச்சியிலே ஆரம்பித்தலே சொன்னேன்.
That this the title of this the subject of this book is the holiness of God.
இந்த புத்தகத்தின் கருப்பொருள் கர்த்தருடைய பரிசுத்தம்.
It begins initially with offerings.
ஆரம்பத்திலே பலிகள் காணிக்கைகள் மூலமாக ஆரம்பிக்கிறது.
It continues with judging those who play the fool with the fire of God.
தேவ அக்னியை போல அனி அக்னியை எரிக்கிறவர்களிடத்திலே வந்த தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பார்க்க.
God hates all counterfeits of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக உள்ள காரியங்களை தேவன் விரும்புகிறார்.
These are all aspects of holiness.
இவைகளெல்லாம் பரிசுத்தத்தின் பகுதி.
We saw another aspect of holiness is not judging people quickly to say that there is sin in their life.
பரிசுத்தத்தின் இன்னொரு காரியம் என்னவென்றால் மற்றவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறை பார்க்கும்போது உடனே பாவம் என்று நியாய தீர்ப்பு
காண வேண்டும். Chapter 13 the lepers had to be tested very carefully.
13 அதிகாரத்திலே குஷ்டரோகிகள் என்பவர்கள் அவர்கள் மிகவும் அதிகமாய் கவனமாய் பரிசோதித்து பார்த்தே தீர்ப்பிட வேண்டும்.
And there's one interesting thing which we notice in this case of the person with leprosy.
இந்த குஷ்டரோகம் வந்த ஒரு மனிதனை குறிக்கிற காரியத்திலே ஒரு விசித்திரமான காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
In chapter 13 and verse 10.
13 அதிகாரம்
10 priest looks and if there's a white swelling in the skin the hair is turned white.
அங்கே உள்ள மயிரானது வெண்மையாக மாறினாலோ அல்லது தோளிலே வெண் படலம் தெரிந்தாலோ
then it is a chronic leprosy verse 11 the priest pronounces him unclean.
அது அவன் சரித்திர நாள்பட்ட குஷ்டம் ஆகவே அவன் தீட்டுள்ளவன் என்று ஆசாரியன் சொல்ல கடவன்.
Now notice verse 13.
13 வசனத்தை பாருங்க.
But if the leprosy has covered the whole body he'll pronounce him clean.
குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் முடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
How is that?
அதேபடி
if the whole body is full of leprosy he's pronounced clean.
சரீரம் முழுவதுமே குஷ்டம் வந்திருந்தால் அவன் சுத்தமுள்ளவன் என்று எப்படி
தீர்க்க? But if in that body somewhere some raw flesh again appears he is pronounced unclean again.
அப்படிப்பட்டவன் இடத்திலே ரணமாம்சம் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன்.
I can't explain that.
இதை என்னால விவரித்து சொல்ல முடியாது.
It has a spiritual meaning.
அதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு.
That means
அதனுடைய பொருள்
என்னவென்றால் when a person comes to the Lord and say Lord I am a total sinner head to foot.
ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை நான் பாவியா இருக்கிறேன் என்று
சொன்னால் God says okay you are cleansed.
நீ சுத்திகரிக்கப்பட்டுட்டாய் என்று ஆண்டவர்
சொல்கிறார். But if a person says
ஆனால் ஒரு நபர் சொல்கிறார்
Lord I'm not really that bad.
ஆண்டவரே அந்த அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல.
Some parts of me which are little good.
என்னுடைய சரீரத்திலே சில பகுதிகள் நல்லாக இருக்கிறது.
That is like the raw flesh appearing somewhere.
அது அங்கங்கே ரணமாம்சம் காணப்படுவது போல.
Then he is unclean.
அப்பொழுது அவன் தீட்டுள்ளவன்.
The Pharisees were like that.
பரிசேயர்கள் அப்படி இருந்தார்கள்.
They felt there were some good points in them.
அவர்களிலே சில நல்ல காரியங்கள் இருக்கிறதை உணர்ந்தார்கள்.
They were unclean.
அவர்கள் தீட்டுள்ளவர்.
But the woman caught in adultery.
விபச்சாரத்திலே கைவிட்டு
பிடிக்கப்பட்ட. Totally sinner head to foot.
அந்த ஸ்திரியானவள் நான் தலையிலிருந்து கால் வரை பாவி என்று சொன்னார்.
Okay, you are not condemned.
நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாய் திருப்பதில்லை என்று சொன்னார்.
Thief on the cross which the Roman people thought he was the worst criminal.
மிகவும் மோசமான குற்றவாளி என்று ரோம போர் சொல்ல நின்ன அந்த கள்ளன்.
Leprosy head to foot.
தலை முதல் கால்வதை குஷ்டம்.
Clean. Come to heaven with me.
சுத்திகரிக்கப்பட்டு விட்டா என்னோட கூட பரலோகத்துக்கு வா.
It's a question of acknowledging it.
நாம் அதை ஒத்துக்கொள்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்து இருக்கிறது.
All sinners from head to foot.
நாம் எல்லாருமே தலையிலிருந்து கால்வரை பாவிகளாய்
இருக்கோம். But very few acknowledge it.
ஆனால் ஒரு சிலரே அதை ஒத்துக்கொள்கிறார்கள்.
When we acknowledge it,
நாம் அதை ஒத்துக்கொள்ளும் பொழுது நாம் சுத்தமுள்ளவர்களாய்
மாறுவோம். We try to cover it up.
நாம் அதை மூடி மறைக்க முற்பட்டால்
we are not clean.
நாம் சுத்தமுள்ளவர்கள் அல்ல.
And then holiness also applies to practical life.
பரிசுத்தம் என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயும் அது காணப்பட வேண்டும்.
Read in chapter 18 to 27.
18 அதிகாரத்திலிருந்து 27
அதிகாரம் வரை. Many laws concerning the holy life.
பரிசுத்த வாழ்க்கை குறித்து அநேக பிரமாணங்களை
for example in chapter 18
உதாரணமாக 18
the whole chapter is dealing with sexual purity.
18 அதிகாரம் முழுவதுமே பாலியலிலே பரிசுத்தம் என்கிற பொருளை குறித்து
about not marrying close relatives.
நெருங்கிய உறவினர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது.
வெரி டீடைல்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வாட் வி ஆர் நாட் சப்போஸ் டு டு.
என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாய் நுணுக்கத்தோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது.
He goes on speaking about homosexuality in verse 22.
22 ஆம் வசனத்திலே ஓரின சேர்க்கை குறித்து பார்க்கிறோம்.
Having sex with animals in verse 23.
23ஆம் வசனத்திலே மிருகத்தோடு கூட நீ புணர்ச்சி செய்யக்கூடாது.
And then
பிறகு
he explains the reason why the Canaanites are going to be thrown out of the land of Canaan.
கானானியர்கள் ஏன் கானான் தேசத்தை விட்டு விரட்டப்பட போகிறார்கள் என்பதை குறித்து காரணத்தை சொல்கிறார்.
Other nations also.
அதோடு கூட மற்ற ஜாதியார்.
Why God said wipe them out?
ஏன் இவர்களை அழித்து விடு என்று சொல்கிறார்.
See, many people have this question.
அநேகருக்கு இந்த கேள்வி.
Why God asked the Israelites to kill all these people?
இந்த ஜனங்கள் எல்லாம் ஏன் கொல்ல வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேலருக்கு
சொன்னார். The same reason God destroyed the world in the time of Noah.
நோவாவின் நாட்களிலே தேவன் அந்த உலகத்தை அழித்தார். அதே காரணம்
தான். The same reason why God destroyed Sodom and Gomorrah.
சோதம் குமராவை தேவன் எந்த காரணத்துக்காக அழித்தாரோ அதே காரணத்துக்காக தான்.
And that is it says in verse 24 and 25
வசனங்களிலே பார்க்கிறோம்.
Because the land has become defiled because these people have been doing these type of sexual sins.
இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட பாலியல் சீர்குலைவிலே ஈடுபட்டிருந்தபடியாலே தேசமானது தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.
They've been sinning as homosexuals.
ஊரின சேர்க்கையில் ஈடுபட்டார்கள்.
They've been sinning with animals.
மிருகங்களோடு கூட விபச்சாரம் செய்து
and the land has become defiled, it says.
தேசமானது தீட்டுப்படுத்தப்பட்டு விட்டது.
That's why it says the land itself is casting them out.
ஆகவே அந்த தேசமே இவர்களை விரட்டி விடுகிறது.
The verse 25 last part, the land has spewed out its inhabitants.
அந்த தேசம் தன் குடிகளை கக்கி போடும் என்று பார்க்கிறோம்.
So holiness relates very much to our sexual life.
ஆகவே பரிசுத்தம் அதிகமாக பொருந்தக்கூடிய இடம் நம்முடைய பாலியல் வாழ்க்கை.
Whole chapter written about it in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே ஒரு முழு அதிகாரமும் இதற்காக எழுதப்பட்டிருக்கிறது.
Verse 30, you must not practice any of these abominable customs.
இந்த அருவருப்பான முறைகளிலே யாதொன்றையும் நீங்கள் செய்யக்கூடாது என்று உபதேசங்களை பார்க்கிறோம்.
That holiness for us today, one of the major areas is the sexual area.
ஆகவே இன்றைக்கு பரிசுத்தம் என்று நாம் சொல்லும்பொழுது பிரதானமான பகுதி என்பது பாலியல் பகுதி.
You don't know holiness if you are not pure in the sexual area.
பாலியல் பகுதியிலே நீங்கள் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் பரிசுத்தம் என்ன என்றால் என்ன என்று தெரியவில்லை சொல்லலாம்.
There is a lot of leprosy that needs to be acknowledged and cleansed.
இங்கே அதிகமாய் குஷ்டரோகம் இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டு அது சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது.
Then in chapter 19,
19th அதிகாரத்தில்
and verses 1 to 18,
1 to 18 வசனங்கள்
we read about holiness in daily life.
அனுதின வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பரிசுத்தத்தை குறித்து வாசிக்கிறோம்.
About reverencing father and mother, verse 3.
மூன்றாம் வசனத்திலே தகப்பன் தாய்க்கு பயந்திருக்க வேண்டும்.
Not turning to idols.
விக்கிரகங்களை நாடாமல் இருக்க வேண்டும்.
And being kind to other people.
மற்ற மக்களிடத்திலே இரக்கமுள்ளவர்களாக இருக்க
வேண்டும். For example, verse 9.
உதாரணமாக
when you reap the harvest of your land.
உங்களுடைய தேசத்தின் பயிரை அறுக்கும்
பொழுது don't go to every corner and pick every little bit of the harvest.
ஒவ்வொரு மூலையிலேயும் சிந்தியிருக்கிற கூடிய கதிரில் எல்லாவற்றையும் பொறுக்கி விட வேண்டாம்.
When you glean your vineyard, verse 10.
10ஆம் வசனத்திலே திராட்சை தோட்டத்திலே நீங்கள் அறுக்க
வேண்டும். And as you're picking, some of it falls on the ground.
நீங்கள் அறுக்கும் பொழுது ஒரு சில பழங்கள் தெருவிலே விழும் பொழுது
don't go back and pick it up.
மீண்டுமாய் போய் அதெல்லாம் பொறுக்கி கொண்டு வர
வேண்டாம். Why is God giving laws like this?
ஏன் இப்படிப்பட்ட பிரமாணத்தை கொடுக்கிறார்?
Let other poor people come and pick up those things.
ஏழை மக்கள் வந்து அதை பொறுக்கிக் கொள்ளட்டும்.
Let other people come and pick up some of the harvest from the corners of your field.
உன்னுடைய வயலிலே மூலையிலே கிடக்கக்கூடிய சில கதிர்களை அவர்கள் பொறுக்கிக் கொள்ளட்டும்.
You are a rich person to have vineyards and fields.
நீ பணக்காரன் இருக்கிறபடினாலே உனக்கு திராட்சை தோட்டங்களும் வயல்வெளிகளும் இருக்கிறது.
Consider other people who are poorer than you.
உன்னை காட்டிலும் ஏழையா இருக்கிறவனிடத்திலே பட்சமாய் இரு.
That is an important part of holiness.
பரிசுத்தத்தின் இது முக்கியமான ஒரு பகுதி.
If you are not considerate of other people, we are not holy.
மற்றவர்களை குறித்து நாம் கரிசனையா இல்லாவிட்டால் நாம் பரிசுத்தவான்களா இல்லை.
Holiness is not just sitting before God and keeping our heart pure.
தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு இருதயத்தை சுத்தமாய் வைத்து இருப்பது மட்டும் பரிசுத்தம்
அல்ல. Holiness is loving other people who are in need.
பரிசுத்தம் என்பது தேவையிலே உள்ள ஒருவனை பார்த்து நேசிப்பது.
You should not cheat other people, verse 11. Don't deal falsely with them.
11ஆம் வசனத்திலே களவு செய்ய வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்ல வேண்டாம், வஞ்சிக்க வேண்டாம்.
Do a business with somebody, don't cheat him.
யாரோ ஒரு இடத்திலே நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது அவர்களை ஏமாற்ற கூடாது.
And if a man works for you, verse 13, last part, you must pay him. Don't wait until the morning.
உன்னுடைய தோட்டத்திலே உன்னிடத்தில் வேலை செய்கிறவனிடத்திலே விடியற்காலம் மட்டும் கூலி கொடுக்காமல் இருக்க வேண்டாம்.
You must give him his money so that he has enough food, money to go and buy food for his family.
அவனுடைய குடும்பத்திற்கு ஆகாரம் கொண்டு வாங்கும்படியாக போதுமான பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கும்படிக்கு நீ உடனடியாக கூலியை கொடுக்க வேண்டும்.
Don't make fun of a deaf man, verse 14.
செவிடனை நிந்திக்க கூடாது.
See, we sometimes see our children making fun of somebody's accent or the way he speaks or the way he walks.
நம்முடைய பிள்ளைகள் அவருடைய பள்ளிகளில் பல இடங்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். அவர் நடக்கிற விதத்தை பார்த்து பேசுகிற விதத்தை.
Parents also laugh with the children.
பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பெற்றோரும்
சிரிக்கிறார்கள்.
இது எதை நிரூபிக்கிறது?
Neither the parents nor the children fear God.
பெற்றோரோ அல்லது பிள்ளைகளோ இருவருமே தேவனுக்கு பயப்படுவதில்லை.
See, it says here, don't make fun of a deaf man or make life difficult for a blind man. You must fear God.
நீ செவிடனை நிந்திக்க கூடாது, குருடருக்கு முன்பே தடுக்களை வைக்க கூடாது, நீ தேவனுக்கு பயந்திருப்பாயாக.
So holiness is a very practical thing.
ஆகவே பரிசுத்தம் என்பது மிகவும் நடைமுறையான ஒரு காரியம்.
Don't do any injustice in judgment.
நியாயத்திலே அநியாயம் செய்யக்கூடாது.
And notice in verse 15.
15 வசனத்தை பாருங்கள்.
Don't be partial to poor people.
ஏழைக்கு நீ முகதாட்சியம் செய்யக்கூடாது.
See, many people are partial to the rich.
அநேகர் பணக்காரர்களை பார்த்து முகதாட்சியம்
செய்கிறார். That is also mentioned here.
அதுவும் இங்கே சொல்லப்பட்டுள்ளது.
Don't defer to the great people.
பெரியவர்களிடத்திலே நீ போய் முகதாட்சியம் பண்ண வேண்டாம்.
But it also says don't be partial to the poor.
சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்ய வேண்டாம் சொல்லுகிறது.
Sometimes people swing to the other extreme.
ஏனென்றால் சில சமயத்திலே மறுகோடிக்கு ஜனங்கள் சென்று
விடுகிறார். I'm always against rich people.
நான் எப்பொழுதுமே ஐஸ்வரங்களுக்கு விரோதமாக
இருக்கிறேன். I've seen some believers like that.
நான் ஒரு சில விசுவாசிகளை இப்படி பார்த்திருக்கிறேன்.
They're always against the rich.
அவர்கள் எப்பொழுதுமே ஐஸ்வரங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்கள்.
But the Bible says,
ஆனால் வேதம் சொல்லுகிறது,
we should not care for the rich or the poor. We must not be partial.
நாம் ஐஸ்வரங்களுக்கு பக்கத்திலேயும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் பக்கத்தில் யாருமே பட்சபாதமா இருக்கக்கூடாது.
Partiality is a sin.
பட்சபாதம் என்பது பாவம்.
Verse 16, don't go on gossiping.
கோல் சொல்லி திரியாயாக.
Holiness involves don't go on gossiping against other people.
பரிசுத்தம் என்பது மற்றவர்களை குறித்து கோல் சொல்லக்கூடாது.
Don't hate your countrymen, verse 17, in your heart.
உன்னை உள்ளத்திலே கூட உன் சகோதரனை, உன் நாட்டிலே வாழ்கிறவனை நீ பகைக்க கூடாது.
Just in your heart.
உள்ளத்திலே பகைத்தாலே அதுவும் பாவம் தான்.
Don't keep a grudge against anybody, verse 18.
18 வசனத்திலே பார்க்கிறோம், யார் மீதும் நீ பழிக்கு பழி வாங்க கூடாது.
And so on, many 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 laws like this.
இப்படி அநேக பிரமாணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது.
Take another example.
இன்னொரு உதாரணம்.
Verse 32.
32.
When you see an older person,
ஒரு வயது முதிர்ந்தவனை பார்க்கும்போது,
you must stand up.
நீ எழுந்து நிற்க வேண்டும்.
Respect him.
மதிக்க வேண்டும்.
This is part of holiness.
இதுவும் பரிசுத்தத்தின் ஒரு பகுதி.
One of the things that's happening today in the world is,
இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால்,
young people are losing their respect for parents and older people and teachers and everything.
வாலிபர்கள் தங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மூத்தோர்களை மதிக்க கற்றுக்கொள்வதில்லை.
This is a mark of the world going away from God.
உலகமானது தேவனை விட்டு தூர விலகி செல்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளம். பாவத்துக்குள்ளாய் செல்கிறது.
If you read these little, even just this one chapter, we get a lot of idea of what true holiness is.
இந்த ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசித்தாலே மெய்யான பரிசுத்தம் என்ன என்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம்.
It speaks about not having any contact with spirit worshippers and witches and all in verse 31.
31 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறிசொல்லிடத்திலே நாம் போக கூடாது.
In chapter 20 it speaks of a whole lot of punishments for disobedience.
20 அதிகாரம் முழுதுமாய் கீழ்ப்படியாமைக்கு வரக்கூடிய தண்டனைகளை குறித்து சொல்லுது.
Most of the punishment was kill the person.
அதில் இருக்கக்கூடிய அதிகமான தண்டனைகள் அந்த மனிதனை கொன்று விடுவதுதான் சொல்கிறது.
So many times in that chapter it says he must be put to death, must be put to death, must be put to death.
அவன் மரிக்க வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
He must not be spared. He must be put to death. He must be put to death.
அவனை விட்டுவிடக் கூடாது, அவன் அறுப்புண்டு போக வேண்டும் என்றுதான் பார்க்கிறோம்.
This is holiness.
இதுதான் பரிசுத்தம்.
Where judgment is severe against people who play the fool with God.
தேவனோடு கூட விளையாடுகிறவர்கள் அவர்கள் மீது வரக்கூடிய நியாய தீர்ப்பு மிகவும் கடினமாக இருக்கும்.
Chapter 21 and chapter 22.
21 22 அதிகாரங்கள்
there are certain laws for priests.
ஆசாரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில பிரமாணங்கள்.
And you see it says here in chapter 21 verse 17.
21 ஆம் அதிகாரம் 17 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
In those days a person should not have any physical defect to be a priest.
அந்த நாட்களிலே சரீரத்திலே ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவன் ஆசாரியனாக இருக்க முடியாது.
Verse 17.
17 ஆம்
வசனம். If any of your sons has got a defect he shall not come to be a priest before God.
உன் சந்ததியாருக்குள்ளே அங்கீகாரம் உள்ளவன் இருந்தால் அவன் தேவனுடைய
And various defects are mentioned here.
பலவிதமான அங்கவீனங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Now for us it is not physical today.
இன்றைக்கு நமக்கு இருக்கிறது சரீரப்பிரகாரமான
அங்கவீனம். We can apply that spiritually.
இதை ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லலாம்.
If a person has a spiritual defect,
ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய அங்கவீனம் இருக்குமானால்,
he cannot be a leader among God's people.
அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே தலைவனாக இருக்க முடியாது.
If he has not set it right,
அவன் அதை சரி செய்யவில்லை
என்றால், how the New Testament says, if a man's children are not following the Lord, he has got no right to be an elder in a church.
சுதியர் பாட்டிலே ஒரு மனிதனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவன் சபையில் மூப்பனாக இருப்பதற்கு தகுதி இல்லை.
Standards are neglected today.
ஆனால் இன்றைக்கு நான் பார்க்கிறது என்னவென்றால், இப்பதே தரங்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு விட்டது.
Many Christian leaders, their children are so wayward.
அநேக கிறிஸ்தவ தலைவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பார்க்கும்பொழுது அவர்கள் திரிகிறார்கள்.
But they continue to be in leadership and to preach, etc.
ஆனாலும் அவர்கள் தலைமைத்துவத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Now we come to chapter 23.
23rd adhigarathukku nam varuvom.
In chapter 23 we read about the various feasts that God had ordained or festivals that God had ordained for Israel.
23rd adhigarathile israelukkendru devan niyamithirukkira aneka pandigalai kurithu vaasikkirom.
There were seven celebrations we can say.
Nam paarkrom inge 7 vidhamana kondaattangal.
See, God wanted Israel to recognize that following him was not a gloomy matter.
தேவனை பின்பற்றுவது என்பது துக்கமான காரியம் என்று எண்ணக்கூடாது என்று தேவன் விரும்பினார்.
ட்ரூ religion was supposed to be something that made you happy.
மெய்யான மதம் என்பது உங்களை சந்தோஷத்துக்குள்ளாய் ஆக்க வேண்டும்.
Something that made your face long and sour.
எப்பொழுது பார்த்தாலும் துக்கமான நீண்டமான முகத்தை வைத்துக் கொண்டிருப்பது மதம் அல்ல.
These are called feasts or festivals.
ஆகவே தான் இங்கே இவைகளெல்லாம் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Time of celebration.
கொண்டாட்டத்தின் நாள்.
And there were 7 of them.
ஏழு பண்டிகைகளை பார்க்கிறோம்.
First is the Passover.
முதலாவது பஸ்கா பண்டிகை.
Which is a time of celebration, celebrating the fact that we are delivered from Egypt.
எகிப்திலிருந்து விடுதலையான நாளை கொண்டாடுகிற கொண்டாட்டம்.
The second was called the Feast of Unleavened Bread.
புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று இரண்டாவது பண்டிகை பார்க்க.
That is a picture of God cleansing us from the leaven of sin.
அது பாவம் என்கிறதான புளித்த மாவிலிருந்து தேவன் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய காரியம்.
Again, something for rejoicing.
அதை மீண்டுமாய் சந்தோஷிக்கக்கூடியதான ஒரு காரியம்.
The third was the festival of first fruits.
முதற்கனியை செலுத்துகிறதான பண்டிகை.
You know, expressing our thankfulness to God at the time of harvest.
அறுவடை நாட்களிலே தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதான முதற்பலன்களை செலுத்தக்கூடிய பண்டிகை.
And Christ coming and presenting the first fruits to the Father.
அங்கே
a picture of that.
தன்னுடைய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு தம்முடைய முதற்பலனை ஒப்புக்கொடுக்கிற காரியம்.
Then the fourth one.
நான்காவது பண்டிகை
is the feast of Pentecost, which we are all familiar with.
நாம் எல்லாரும் அறிந்திருக்கக்கூடியதான பெந்தகோஸ்தே பண்டிகை.
And here they had to wave 2 loaves before God.
அங்கே தேவனுக்கு முன்பாக இரண்டு கதிர்களை அவர்கள் அசைவாட்ட வேண்டும்.
A picture of the Jews and Gentiles now being filled with the Holy Spirit.
யூதர்களும் புரஜாதியாரும் பரிசுத்தாவின் நிறைவேற்றப்படுகிறதான ஒரு அனுபவத்தை
கிடைக்கிறது. And that was fulfilled on the day of Pentecost when the Holy Spirit fell, uniting Jews and Gentiles into one body.
பெந்தெகோஸ்தே நாளிலே யூதர்களையும் புரஜாதிகளையும் ஒரே சரீரமாக இணைத்த அந்த நாளை இது குறிக்கிறது.
And then the fifth one.
ஐந்தாவது பண்டிகை
was the Feast of Trumpets.
அது எக்காலத்தின் பண்டிகை.
And that is a picture of the coming of the Lord when the trumpet will be blown.
இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது அந்த எக்காலம் ஊதப்படக்கூடியதை இது காண்பிக்கிறது.
And that is going to happen. It says the trumpet will sound and the Lord will come.
தேவன் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது கர்த்தர் வருவார்.
And in that time
அந்த நாளிலே
trumpets were blown to gather people for worship.
ஜனங்களை ஆராதிப்பதற்காக கூட்டப்படும்படியாக இக்காலம் உதப்படும் அல்லது யுத்தத்துக்கென்று இக்காலம் உதப்படும்.
Then the sixth one
ஆறாவது பண்டிகை
was called the Day of Atonement.
அங்கே இந்த நிவாரண பண்டிகை என்று
கூறப்படுகிறது. In chapter 16 and chapter 23
பதினாறாம் அதிகாரத்திலேயும் வாசிக்கிறோம், 23 அதிகாரத்திலும்
வாசிக்கிறோம். Among all the feasts, this was the most important feast.
இந்த எல்லா பண்டிகைகளையும் பார்க்கும்பொழுது இந்த கூடார பண்டிகை தான் முக்கியமான ஒரு பண்டிகை.
According to our calendar, it was sometime in October every year.
நம்முடைய காலண்டரை பார்க்கும்பொழுது அக்டோபர் மாதத்திலே வருகிறது.
And it was the most serious and solemn day of the year for all the Jewish people.
எல்லா யூதர்களுக்கும் அது ஒரு பக்தியான ஒரு நாள்.
The Passover was a picture of God forgiving man's sin on the basis of Christ's death.
பஸ்கா பண்டிகை என்பது கிறிஸ்துவின் மரணத்தின் அடிப்படையிலே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதாகும்.
Directed towards man.
அது மனிதனுக்கு நேராக
The Day of Atonement was directed towards God.
இந்த கூடார பண்டிகை என்பது தேவனுக்கு முன்பாக காணக்கூடிய ஒரு பண்டிகை.
A picture of God's anger against sin being satisfied because Christ has paid the price.
கிறிஸ்து அந்த விலை கிரயத்தை செலுத்தினபடியாலே மனிதன் மேல் இருந்த தேவனுடைய கோபாக்கினியானது அங்கே நீக்கப்படுகிறது.
And on this day,
அந்த நாளிலே
they used to get 2 goats.
அவர்கள் இரண்டு ஆடுகளை கொண்டு வர வேண்டும்.
And one was sacrificed.
ஒன்று பலி செலுத்தப்பட வேண்டும்.
And the other was sent out into the wilderness.
இன்னொன்று வனாந்தரத்திலே அது விடப்பட்டு வருகிறது.
That was a picture of Christ dying for our sins.
கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பது.
And Christ taking our sins far away.
நம்முடைய பாவங்களை தூர விலக்கி எடுத்து விடுகிறார்.
So these were pictures with which the Lord is trying to say how a substitute would come and take away all your sins far away.
நமக்கு மாறாக ஒன்று வந்து நம்முடைய பாவங்களை தூர விலக்கி விலக்கி விடுகிறதை குறித்து இங்கே பேசுகிறார்.
And then finally,
கடைசியாக
the last feast was called the Feast of Shelters.
நாம் கடைசி
or booths
பண்டிகையை பார்க்கும்போது அவர்கள் கூடாரமாய் அவர்கள் கொண்டாடுகிறார்கள்.
And they had to live for 8 days in tents.
அவர்கள் 8 நாட்களிலே அந்த கூடாரத்திலே வாழ வேண்டும்.
And that was to remind them of the 40 years they wandered in tents.
40
wilderness
ஆண்டுகளாக வனாந்தரத்திலே அவர்கள் சுட்டித்திருந்தார்கள், கூடாரத்தில் இருந்தார்கள். இதை நினைவூட்டும்படியாக கொண்டாடப்படும்.
Every day they would offer bullocks.
ஒவ்வொரு நாளும் காளையை வெளியிடுவார்கள்.
And on the last day
கடைசி நாளிலே
they would draw water from the pool of Siloam and pour it out.
அங்கே அந்த சிலுவாம் குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அவர்கள் ஊற்றுவார்கள்.
And that was the day when Jesus spoke about rivers of living water flowing out of those who believe in him.
அவர்களே விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீருடைய நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னதால
தான். This is a picture of that future time when Jesus would come and establish his kingdom on the earth.
இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கூடிய அந்த நாட்களை இந்த கூடாரம் பண்டிகை காண்பிக்கிறது.
Festivals were supposed to show some aspect of God's relationship with man.
ஆகவே இந்த ஒவ்வொரு பண்டிகையும் தேவன் மனிதனோடு கொண்டிருக்கிற உறவின் ஒவ்வொரு பகுதிகளை சித்தரிக்கிறது.
And then we come towards the end of the book of Revelation, at the book of Leviticus.
லேவியராமத்தின் புத்தகத்தின் கடைசி பகுதியில் நாம் வருகிறோம்.
And we read in chapter 25.
25வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
About what is called the sabbatical year or the year of Jubilee.
யூபிலி வருஷம் என்கிறதான வருஷத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம்.
This is a very interesting law.
இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பிரமாணமாக இருக்கிறது.
Of chapter 25.
25வது அதிகாரம் 3வது வசனம்.
It's not only man who had to keep a Sabbath once every 7 days.
ஏழு நாட்களிலே ஒரு நாளிலே ஓய்வு நாளை கொண்டாடுவது மட்டுமல்ல மனிதன்,
பட் தி லேண்ட் ஆல்சோ ஹேட் டு ஹேவ் எ சாபத்.
தேசமும் ஓய்வு வருஷத்தை கொண்டாட வேண்டும்.
தே வட் சோ தேர் ஃபீல் ஃபார் 6 இயர்ஸ் அண்ட் லீவ் இட் ஃப்ரீ தி 7th இயர் அகார்டிங் டு
ஆறு வருஷம் வயலில் விதைக்கலாம், ஏழாம் வருஷம் அதிலே ஒன்றும் விதைக்க கூடாது.
கிவ் தி லேண்ட் எ ரெஸ்ட்.
அந்த தேசத்துக்கு நிலத்துக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும்.
இஃப் யூ ஆர் வரிட் அபௌட் ஹவ் வில் யூ ஈட் ஆன் தட் இயர் இஃப் யூ டோன்ட் சோ தி லேண்ட்.
அந்த வருஷத்திலே விதை விதைக்காவிட்டால் எப்படி சாப்பிடுவது என்று
கவலைப்பட்டிருக்கிறோம்.
20 அதிக வசனத்திலே பார்க்கிறோம், நாம் என்ன புசிக்க போகிறோம் என்று கேட்டால்,
the Lord says in the 6th year I'll give you for 3 years.
ஆறாம் வருஷத்திலே 3 வருஷத்தின் பலனை உங்களுக்கு தருவேன் என்று
சொல்கிறார். So you'll get much more than what you need for the 7th year.
ஆகவே ஏழாம் வருஷத்திலே உங்களுக்கு என்ன தேவை அதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறது.
8th year you'll be still eating what you sowed in the 6th.
எட்டாம் வருஷத்திலே நீங்கள் ஆறாம் வருஷத்திலே அறுத்த ஆகாரத்தை புசித்துக்
கொண்டீர்கள். But you know what the Jews did?
யூதர்கள் என்ன செய்தார்கள் தெரியும்?
They were so covetous.
அவர்கள் மிகுந்த பொருளாசை.
They got this 3 times in the 6th year.
ஆறாம் வருஷத்திலே 3 மடங்கையும் எடுத்துக் கொண்டார்கள்.
And they said,
அவர்கள் சொன்னார்கள்,
let's sow in the 7th year also.
ஏழாம் வருஷத்திலேயும் நாம் விதை விதைப்போம்
என்று சொன்னார்கள். And make more money.
இன்னும் நிறைய பணம் சம்பாதிப்போம் என்று சொன்னார்கள்.
And for 490 years of their history, they never allowed the land to have a Sabbath.
அவருடைய சரித்திரத்திலே 490 ஆண்டுகளாக அவர்கள் இந்த ஓய்வு வருஷத்தை கொண்டாடவே இல்லை.
And that was why God punished them.
ஆகவேதான் தேவன் அவர்களை நியாயம் தண்டித்தார்.
God said, you didn't allow, you didn't keep the Sabbath like I told you to do.
நான் உங்களுக்கு சொன்னது போல நீங்கள் ஓய்வு வருஷத்தை கொண்டாடவில்லை அல்லவா?
Okay, I'm going to send you to Babylon for 70 years.
நான் உங்களை 70 வருஷம் பாபிலோனுக்கு அனுப்பிவிடுவேன்.
Because in 490 years, for 70 years the land was not supposed to be sown.
490 ஆண்டுகளிலே 70 ஆண்டுகள் அந்த தேசத்திலே நிலம் விதைக்கப்படக்கூடாது.
But you didn't do that.
நீங்கள் அதை செய்யாமல்
இருந்தீர்கள். So I'll send you to Babylon.
ஆகவே நான் உங்களை பாபிலோனுக்கு
அனுப்பிவிடுவேன். The land will get a Sabbath for 70 years.
இந்த தேசத்துக்கு நிலத்திற்கு 70 ஆண்டுகள் ஓய்வு.
What does that teach us?
இது எதை நமக்கு போதிக்கிறது?
God's laws catch up with us.
தேவனுடைய பிரமாணங்கள் தொடர்ந்து நம்மை வந்து பிடிக்கும்.
This is something we must remember.
இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ள வேண்டும். God may wait 490 years.
490 ஆண்டுகள் தேவன் காத்திருக்கலாம்.
Finally his judgment can catch up with us.
ஆனால் கடைசியாக நியாய தீர்ப்பு நம்மை வந்து பிடித்து விடும்.
There are many other little laws that were given to the children of Israel here.
இஸ்ரவேல் புத்திரருக்கு சிறு சிறு பிரமாணங்கள் அநேகம் கொடுக்கப்பட்டன.
I want to show you one little law.
ஒரு சிறு பிரமாணத்தை உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். Chapter
27. 27வது அதிகாரம்.
A very interesting law here.
மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பிரமாணம் இருக்கிறது.
It says here in towards the end of this chapter.
அந்த அதிகாரத்தின் கடைசியிலே
in verse 32.
32வது வசனம்.
Every 10th part of the herd or flock whatever passes under the rod 10th one shall be holy to the Lord.
கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே 10th ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது.
That means they have to count their herd one by one as they pass under the rod.
அவர்கள் கோலின் கீழாக ஆடுகள் போகும்பொழுது ஒன்றொன்றாக என்ன வேண்டும்?
1 2 3 4 5 6 7 8 9.
1 2 3 4 5 6 7 8 9.
They come to number 10.
பத்தாவது வரும்போது
that's for the Lord.
அது ஆண்டவருக்கு.
11 12 13 14 like
11 12 13 14
19
19 வரை என்ன வேண்டும்?
20th for the Lord.
20வது வந்தால் அது தேவனுக்கு.
And supposing he saw this 20th is a very good lamb.
அந்த 20வது ஆட்டை பார்க்கும்போது அருமையான ஆடா இருக்கிறதே.
But this 19th one is a bit sick.
ஆனால் 19வது ஆடு இளப்பமானதா இருக்கிறது.
And he's tempted to change it. I'll give the 19th one to the Lord.
அதை அப்படியே மாற்றி 19வது ஆட்டை ஆண்டவர் கொடுத்து விடலாம் என்று சொன்னால்
the Lord said you can't do that.
ஆண்டவர் சொல்கிறார் அதை செய்யக்கூடாது.
See it says in verse 33.
33வது வசனத்திலே பார்க்கிறோம்.
He is not to be concerned whether it's good or bad. Nor shall he exchange it.
அது நல்லதோ இளப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம், அதை மாற்றவும் வேண்டாம்.
But if he sees the 19th is bad and gives 19th.
19வது ஆடு சரியில்லை என்று சொல்லி அதை கொடுத்தால்
then he must give that and the 20th. Both must be given.
அதையும் கொடுக்க வேண்டும், 20வது ஆட்டையும் கொடுக்க வேண்டும்.
See, God was trying to deliver these people from doing business with him.
தேவன் தம்மோடு கூட இந்த மக்கள் வியாபாரம் செய்கிற காரியத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று
விரும்புகிறார். In the book of Malachi he says that.
மல்கியா புத்தகத்தில் அதை வாசிக்க
ஆஃபரிங் ஆல் தி லேம் புல்லக்ஸ் அண்ட் தி blind lambs to me.
குருடும் ஊனும் செவிடுமானதான ஆடுகளை நீங்கள் எனக்கு பலி கொடுக்கிறீர்கள்.
That's what he was warning against here.
இங்கே அதைத்தான் அவர் எச்சரித்து சொல்கிறார்.
How is it with us when we give to the Lord?
நாம் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது?
Do we give our best children to the Lord?
நம்முடைய சிறந்த பிள்ளைகளை தேவனுக்கு என்று கொடுக்கிறோமா?
Our best children for the world.
அல்லது சிறந்த பிள்ளைகளை உலகத்துக்கு என்று
கொடுக்கிறோமா? You know, a lot of people send their useless children to Bible schools.
அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளை வேதாகம கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள்.
It's a joke almost.
அது கிட்டத்தட்ட அது ஒரு வேடிக்கையா இருக்கிறது.
In everything, what about in our life? Do we give the best part of our life to God?
நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த பகுதியை தேவனுக்கு என்று கொடுக்கிறோமா?
That is true holiness.
அதுதான் மெய்யான பரிசுத்தம்.
The best part of our life.
நம்முடைய வாழ்க்கையின் சிறந்த பகுதி.
We are old and about to die.
நாம் மரிக்கும் தருவில இருக்கும்பொழுது ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு என்று சொல்வதில்லை.
God help us to understand holiness.
ஆகவே பரிசுத்தத்தை வழங்கிக் கொள்ள தேவன் உதவி செய்வார்.
Best to him.
அவருக்கென்று மேன்மையானதை சிறந்ததை கொடுக்க உதவி செய்வார்.
Concerned about other people in need.
நம்முடைய மற்ற மக்களுடைய தேவையை கரிசனையாய் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார்.
God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வார்கள்.